الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم نصلي ونسلم على حبيبك ورسولك وعبدك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் பயன் தரக்கூடிய கல்வியையும் அல்லாஹுடைய அச்சத்தால் அழக்கூடிய கண்களையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல துஆக்களையும் கேட்டவனாக, நல்ல முடிவை வேண்டியவனாக, உறுதிமிக்க ஈமானை வேண்டியவனாக, நயவஞ்சகத்திலிருந்தும் சந்தேகத்திலிருந்தும் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் முரண்படுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஏற்று அருள்வானாக, நம் பிரார்த்தனைகளை ஏற்று அருள்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபுல் ஈமான், இறை நம்பிக்கையை எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்பித்து தருகிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்ட அந்த பாடத்தை தொடர்ந்து நாம் படித்து வருகிறோம். அதிலே இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு இப்போதைக்கு ஒரு இறுதி அமர்வாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே நமக்கு பரக்க செய்வானாக. சரி, அப்ப ஈமான் என்பதற்கு இன்னலில் ஈமானி அர்கானம் வ ஃபராயிம், ஈமானுக்கு சில அடிப்படை அம்சங்கள் இருக்கின்றன. வ ஹுதூ வஜிபாத், பிறகு கட்டாயமான சில செயல்களும் இருக்கின்றன. பிறகு முஸ்தஹப், விரும்பத்தக்க பல காரியங்களும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் முழுமையாக ஒரு மனிதன் செய்து கொண்டே இருக்கும்போது, பேணிக் கொண்டே இருக்கும்போது அவனுடைய இறை நம்பிக்கை ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இவற்றிலே ஃபராயுதுகளை, அர்க்கான்களை ஒரு மனிதன் பாழாக்கினால் அவனிடத்திலே ஈமான் இருக்காது. வாஜிபாத்துகளை, கட்டாய கடமைகளை அவன் வீணாக்கும் போது ஈமான் அவனிடத்திலே குறைந்து கொண்டே போகும். முஸ்தஹப்பாத்துகளை அவன் விடும்போது ஈமானுடைய அழகு குறைந்து கொண்டே போகும். சில நேரங்களிலே கடமைகளை பாழாக்கும் போது அவனுடைய கட்டாய கடமைகளிலும் அந்த கடமைகள் ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதையும் நேற்றைய அமர்விலே நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம். இன்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அதில் நேற்று நாம் முடிக்கும்போது இறுதியாக ஒரு விஷயத்தை கூறினோம். அதாவது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அல்லாஹுவை நேசிப்பது. இந்த நேசம் ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி அல்லாஹுவை ரப்பாக, தனது மஅபூத் இலாஹாக, அல்லாஹுவை தன்னுடைய மலிக் மாலிக்காக ஏற்றுக்கொள்ளும் போது, தன்னுடைய மௌலாவாக ஏற்றுக்கொள்ளும் போது, தன்னை படைத்த அந்த இரட்சகனின் மீது அவனுக்கு அன்பு வர வேண்டும். வெறும் அல்லாஹ் என்று கூறினால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால் உள்ளத்திலே அல்லாஹுவின் மீது அன்பு அறவே இல்லை என்றால் அவன் மூமினே கிடையாது. அவன் மூமினே கிடையாது. அவன் கூறிய ஷஹாதா அவனுக்கு பலன் தராது. வல்லதீன அமனு அஷத்து ஹுப்பல்லில்லா, மூமின்கள் அல்லாஹுவை கடுமையாக நேசிப்பார்கள். ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்புனஹு, நீங்கள் இந்த ஈமானை இஸ்லாமை ஏற்க மறுத்தால் அல்லாஹ் அவன் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், அவன் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவான், அந்த மக்களை அல்லாஹ் நேசிப்பான், அந்த மக்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த முஹப்பத்தை பற்றி இமாம் புகாரி குறிப்பிடுகின்றார்கள், இது ஈமானுடைய அம்சம் என்று. இது இறை நம்பிக்கையினுடைய அடிப்படை அம்சங்களை சார்ந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் போதே முஹப்பத்தோடு சொல்ல வேண்டும். யதுஊனனா ரஹபௌ வ ரஹபா, அல்லாஹு தஆலா இறை தூதர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்யும் போது என்னை ஆசை வைத்தவர்களாக, என்னை விரும்பியவர்களாக, என்னை பயந்தவர்களாக செய்வார்கள் என்று. இன்று நாம் தொழுகிறோம், தொழும் போது அல்லாஹ்வுடைய முகப்பத்தை உணர்கிறோமா? மனைவியோடு இருக்கும் போது அன்பை உணர்கிறோம், பிள்ளைகளோடு இருக்கும் போது அன்பை உணர்கிறோம், நண்பர்களோடு இருக்கும் போது அன்பை உணர்கிறோம். ஆனால் அல்லாஹுவோடு தொழுகையில நிற்கும் போது, குர்ஆனை ஓதும் போது, துஆவை கேட்கும் போது அல்லாஹுவின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பை உணர்வதில்லை, அல்லாஹுவிற்கு நம்மீது இருக்கக்கூடிய அன்பை நாம் உணர்வதில்லை. அப்ப அந்த தொழுகை தொழுகையாக இருப்பதில்லை. அல்லாஹுவை நேசித்தவர்களாக நாம் தொழுகையிலே நின்றிருப்போமே ஆனால் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நினைத்திருக்க மாட்டோம். அல்லாஹுவை பயந்தவர்களாக நாம் தொழுகையிலே நின்றிருப்போமே ஆனால் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நினைவு கூற மாட்டோம். நமது அன்போ நமது பயமோ உலக வஸ்துக்களின் மீது இருக்கின்ற காரணத்தால் தான் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறியதற்கு பிறகு கூட அல்லாஹ் அல்லாதவற்றின் நினைவு நமக்கு உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். அப்ப இதைத்தான் இமாம் புகாரி சொல்கிறார்கள், இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம், இது இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது. இதில் நீங்கள் அலட்சியம் காட்டிவிடாதீர்கள். ஒரு மனிதனுக்கு அவனுடைய மரணத்திற்கு முன்னால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய மரணத்திற்கு முன்னால் இரண்டு ரக்காத்து தொழுகையாவது, அல்லாஹுவை ஆசை வைத்தவனாக, அல்லாஹுவை பயந்தவனாக அவனுக்கு நசீபாகவில்லை என்றால் அவனை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இருக்க மாட்டார்கள். தொழுகையிலே தக்பீர் கட்டும் போது அல்லாஹுவின் அன்பால் சில தொட்டு கண்ணீர் துளிகள், அல்லாஹுவின் அச்சத்தால் சில தொட்டு சில தொட்டு கண்ணீர் துளிகள் வரவில்லை என்றால் அவன் வாழ்நாளில் தொழவே இல்லை. அவன் வாழ்நாளில் தொழவே இல்லை. சகோதரர்கள், என்ன செய்தான்? ஒரு சடங்கை செய்தான், அவ்வளவுதான். தொழுகையின் சில வெளிப்பாட்டை அவன் செய்தானே தவிர அவன் தொழவில்லை. என்ன அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையாளிகளை பற்றி, ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அழுவார்கள், தொழுகையிலே சுஜூதிலே விழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அந்த உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் இருக்கிறோம் என்றால் ஈமானை தெரியவில்லை, ஈமானை அறியவில்லை, ஈமானை பற்றிய கவலை அக்கறை நம்மிடத்திலே இல்லை. சரி, இந்த ஈமானுக்காக அல்லாவிடத்தில் எப்போதாவது அழுதாவது பிரார்த்தனை கேட்கிறோமா? யா அல்லாஹ், என்னிடத்தில் ஈமான் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, எனக்கு உறுதியான நல்ல ஆழமான உனது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஈமானை கொடு என்று துன்யாவுக்கெல்லாம் பட்டியல் போட்டு கேட்டுட்டு கடைசியில் ஆகிறத்து ஈமான் தீன் என்று வரும்போது சும்மா மேலோட்டமா கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறான் மக்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை கேட்டு அழுதார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை கேட்டு அழுதார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவதை கேட்டு அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தடுமாறாத ஈமானை கூட, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமான லா யர்தத், யா அல்லாஹ் மாறிவிடாத ஈமானை கொடு என்று கேட்டார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தாஅதி, உனது வழிபாடு உனது தீனிலே உறுதியாக எனது உள்ளத்தை வை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு சாதாரண விஷயம் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள், மிக மிக முக்கியமான விஷயம் இது. அல்லாஹுடைய அன்பு இருக்குமே ஆனால் மனிதன் அல்லாஹ் இருக்கு மாறு செய்ய மாட்டான். இன்னல் முஹிப்ப லிமை யுஹிப்பு முத்தீரும், யார் யாரை நேசிக்கிறாரோ அவருக்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டு நடப்பார்கள். அப்ப அல்லாஹுவை நேசித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுவிற்கு மாறு செய்ய மாட்டோம். சஹாபாக்களால் அல்லாஹுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு உயர்ந்த பக்குவம் ஏன் வந்தது? அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அப்படி நேசித்தார்கள். அவர்களது கல்விலே அல்லாஹுவை தவிர அல்லாஹுடைய ரசூலை தவிர வேறு யாருமே கிடையாது. இப்படிங்க அவங்களுடைய உள்ளத்துல வேற யாருமே கிடையாது, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான். என்ன துவா கேட்டாங்களோ அப்படியே அல்லாஹ் கொடுத்துருவான். சுப்ஹானல்லாஹ். நூற்றுக்கணக்கான சம்பவங்களை நாம் பார்க்கலாம் சகோதரர்களே. அதான் இமாம் புகாரி சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை கேளுங்கள்,
உங்களிலே ஒருவர் மூமினாக ஆக முடியாது, நான் அவருக்கு விருப்பம் உள்ளவனாக மாறுகின்றவரே. அவருடைய தந்தையை விட, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அடுத்த ஹதீஸிலே பார்க்கும்போது, உங்களில் ஒருவர் மூமினாக முடியாது, தனது தந்தையை விட, தன் பிள்ளையை விட, உலக மக்கள் அனைவரையும் விட நான் அவருக்கு நேசமுள்ளவனாக மாறுகின்றவரை. அப்ப இந்த ரெண்டு ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ஈமானிலே உள்ளது. நேற்று கூறும்போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு மேலோட்டமாக சொன்னோம், அதை அழுத்தமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று சில அழைப்பாளர்களுக்கு ஹதீஸிலே முரண்பாடு தெரிகிறது, இன்று சில அழைப்பாளர்களுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய கூற்றிலேயே முரண்பாடு தெரிகிறது என்றால், காரணம் அல்லாஹ்வுடைய நேசம் அங்கே இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் அங்கே இருந்திருக்குமே ஆனால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றுக்கு கீழ்படியக்கூடிய தன்மை வந்திருக்கும், அதுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை வந்திருக்கும், அதிலே அவர்கள் முரண்பாட்டை கண்டிருக்க மாட்டார்கள். அடுத்த ஹதீஸில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா நமக்கு அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் சேர்த்துள்ள ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அதிலே மூன்று விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அந்த மூன்று விஷயங்கள் இருந்தால்தான் ஈமானுடைய சுவையே கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதிலே முதலாவது என்ன, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மற்ற அனைவரையும் விட விருப்பமுள்ளவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது, தனக்கு விரும்புவதையே பிறருக்கு விரும்ப வேண்டும். இதனுடைய விளக்கத்தை முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். மூன்றாவது, இறை நிராகரிப்பை பார்த்து, ஷிர்க்கை பார்த்து அவனுடைய உள்ளத்திலே வெறுப்பு பயம் எந்த அளவு ஏற்பட வேண்டும் என்றால், நெருப்பிலே தான் போடப்படுவதை, நெருப்பிலே தான் எரியப்படுவதை எப்படி பயப்படுவானோ, அதை கண்டு எப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வு வருமோ, அந்த அளவுக்கு ஷிர்க்கை பார்த்து, குஃப்ரை பார்த்து வெறுப்பு அச்ச உணர்வு ஏற்பட வேண்டும். யா அல்லாஹ், என்னை எதிலே சோதித்தாலும் சரி, ஷிர்க்கு குஃப்ரிலே சோதித்து விடாதே. இப்படி இன்று காசுக்காக ஷிர்க்கிலே செல்கிறார்கள், காசுக்காக குஃப்ரிலே செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலத்திலே ஒரு மனிதன் காலையில் மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராக மாறியிருப்பான். மாலையிலே மூமினாக இருந்தவன் காலையிலே காஃபிராக மாறியிருப்பான். தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது எப்படி என்று. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யபீஉ தீனஹு பிஅரதின் மின துன்யா, துன்யாவுக்காக தனது தீனை விற்பான். உண்மை பேசுவதை, ஒழுக்கமாக இருப்பதை, இறை அச்சத்தை, நேர்மையை, நீதத்தை, நம்பிக்கையை எல்லாம் அவன் விலை பேசி விடுவான் துன்யாவின் லாபத்திற்காக. காசு பணம் என்று சொன்னால் அதற்காக பொய் பேசுவான், காசுக்காக ஏமாற்றுவான், காசுக்காக வாக்கை மீறுவான், காசுக்காக ஒப்பந்தத்தை மீறுவான், காசுக்காக ஹராமான செயல்களை செய்வான், காசுக்காக மார்க்கத்தை விலை பேசுவான், மார்க்க சட்டங்களை உடைப்பான் என்று பார்க்கிறோம். தொழுகையிலிருந்து, ஜுமா தொழுகையிலிருந்து, ஃபர்தான தொழுகையிலிருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவிலிருந்து அத்தனையும் நமது சமுதாய மக்களில் ஒரு பெரும் கூட்டம் விட தயாராகி விட்டார்கள், காசுக்காக பணத்துக்காக. இந்தியாவிலிருந்து எத்தனையோ மக்கள் அமெரிக்காவுக்கு, அதுபோன்று ஐரோப்பாவிற்கு, இங்கிலாந்துக்கு படிக்க போவார்கள். படிக்க போகக்கூடிய இடத்துல என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அங்கே அங்கே மதுபானங்கள் சப்ளை செய்து, மதுபானங்கள் சப்ளை செய்யப்படக்கூடிய ரெஸ்டாரண்ட்களில் வேலை பார்த்து சம்பாதிக்கிறார்கள். பன்றி இறைச்சி விற்கப்படக்கூடிய ஹோட்டல்களிலே சர்வராக அவர்கள் வெயிட்டர்களாக வேலை செய்கிறார்கள். படிக்க வந்திருக்கிற இடத்துல என்ன செய்யறது, இதெல்லாம் பார்த்தா முடியுமா, ஹலால் ஹராமலா? யார் உன்னை அங்கே போ சொன்னது, யார் உன்னை நிர்பந்தித்தது, கழுத்தில் கையை வச்சு இங்கிலாந்து கவர்மெண்ட் அவனை கூட்டிட்டு போனான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று நூற்றுக்கணக்கான நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். காசுக்காக, பணத்துக்காக எல்லா ஹராம்களையும் சர்வ சாதாரணமாக செய்கின்ற கூட்டமாக ஒரு பெரும் முஸ்லிம்களின் ஒரு தொகை மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்கள் எதை இழக்கிறார்கள், துன்யாவை சம்பாதிப்பதற்காக தீனை இழக்கிறார்கள். எந்த துன்யா அழிந்து விடுமோ, எந்த தீன் அழியாதோ, அழியாத தீனை அழியக்கூடிய துன்யாவுக்காக விற்கிறார்கள். இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிகல்லதீனஷ்தரவுத் பில்ஹுதா, இவர்கள் நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை வாங்கியவர்கள், இவர்கள் துன்யா தீனுக்கு பகரமாக துன்யாவை வாங்கியவர்கள். மறுமையை விட்டுவிட்டு இவர்கள் துன்யாவுடைய வாழ்க்கையை வாங்கினார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு பகரமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை வாங்கினார்கள். நரகத்திலே இவர்கள் எப்படி அந்த நரக நெருப்பை தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள்? ரப்பு எவ்வளவு கருணையோடு இரக்கத்தோடு கேட்கிறான் பாருங்கள். நரக நெருப்பை இவர்கள் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள்? நரகத்தை தாங்குவதற்கு இவர்களுக்கு அப்படி என்ன துணிவு தைரியம் வந்துவிட்டது? கண்ணியத்திற்குரியவர்களே, இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், ஷிர்கை குஃப்ரை பயப்படுங்கள். பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹ்விடத்திலே, ஷிர்கிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள், குஃப்ரிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள், நயவஞ்சகத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சந்தேகப்படுவதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். ஆனா இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஈமான் அபூபக்கருடைய ஈமான் மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஈமானில ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களை உணர்ந்து அந்த குறைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி, யா அல்லாஹ், என்னிலே இவ்வளவு இவ்வளவு குறை இருக்கிறது அல்லாஹ், இதை நீ சீர்படுத்திக் கொடு அல்லாஹ், இந்த குறைகளை நீ தூரப்படு, என்னை சுத்த, இந்த குறைகளிலிருந்து என்னை சுத்தப்படுத்து அல்லாஹ். தொழுகையில நிற்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் சுத்தப்படுத்தும்படி கேட்டார்கள். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கினி மினல் கதாயா. என்ன சுத்தப்படுத்த சொன்னார்கள்? ஆடையா, உடைய சோப் போட்டு சுத்தப்படுத்துறதையா சொன்னாங்க? யா அல்லாஹ், ஈமானை பாதிக்கக்கூடிய பாவங்களிலிருந்து என்னை சுத்தப்படுத்து அல்லாஹ், ஈமானை பாதிக்கக்கூடிய குற்றங்களிலிருந்து என்னை கழுவி விடு அல்லாஹ். எப்படி ஒரு வெண்மையான ஆடை தண்ணீரை கொண்டு, பனிக்கட்டியை கொண்டு, ஆலங்கட்டியை கொண்டு கழுவப்படுமோ அந்த மாதிரி என்னை கழுவி விடு அல்லாஹ், என்னை சுத்தப்படுத்து அல்லாஹ் என்று கேட்டார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நம்முடைய ஈடுபாடு தொழுகையில் அப்படி இருக்கிறதா? துஆவில் அப்படி இருக்கிறதா? எவ்வளவு பலவீனமான அணைந்து போகக்கூடிய ஒரு விளக்கை போன்ற ஒரு ஈமான் தான் நம்மிடம் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பலப்படுத்துவானாக, பாதுகாப்பானாக. அப்ப அடுத்த ஹதீஸ்ல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேசம் அன்பு என்பதனுடைய வட்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக கொண்டு செல்கிறார்கள். அன்பினுடைய வட்டத்தை கொஞ்சம் விரிவாக கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தால் மட்டும் போதாது, அல்லாஹ்வும் ரசூலும் யாரை நேசித்தார்களோ அவர்களையும் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை நேசித்தார்களோ அதையும் நாம் நேசிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் சஹாபாக்களை நேசித்தார்கள், முஹாஜிர்களை நேசித்தார்கள், அன்சாரிகளை நேசித்தார்கள், மூமின்களை நேசித்தார்கள், சாலிஹீன்களை நேசித்தார்கள். நாமும் முஹாஜிர்களை, அன்சாரிகளை, மூமின்களை, சாலிஹீன்களை நேசிக்க வேண்டும். அதைத்தான் இமாம் புகாரி அடுத்த பாடத்திலே சொல்கிறார்கள், அலாமத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார். உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா, அதற்கு வெளியிலே ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் என்ன? அன்சாரிகளை நேசித்திருப்பது. அப்ப யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களை பற்றி சிறப்பாக, உயர்வாக, கண்ணியமாக, புகழ்ச்சியாக பேசுவீர்கள். யாருடைய யாரை பற்றி உங்களது உள்ளத்திலே வெறுப்பு இருக்குமோ, கசப்பு இருக்குமோ, அருவறுப்பு இருக்குமோ, அவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து அந்த குறைகளையே நீங்கள் பிரஸ்தாபித்துக் கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார். அப்ப அன்சாரிகளை நேசிப்பதே ஈமான் என்று சொன்னால், அன்சாரிகளை விட அல்லாஹ்வின் வேதத்திலே உயர்வானவர்களாகிய முஹாஜிர்களை நேசிப்பதை பற்றி சொல்லவா வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். அன்சாரிகளை ஏன் அன்சாரிகளாக மாறினார்கள் என்றால், முஹாஜிர்களை நேசித்த காரணத்தால். வல்லதீன தபவ்வு உத்தார வல் ஈமான மின் கபலிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். முஹாஜிர்களை இந்த மதீனாவாசிகள் நேசித்தார்கள் என்ற காரணத்தை முதலாவதாக சொல்லி அல்லாஹு தஆலா அன்சாரிகளுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, எனவே நானும் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். அவர்கள் உண்மையாளர்கள், கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற சான்றை அல்லாஹ் வழங்குகிறான். இப்ப புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? நேசம் எதனுடைய அடையாளம்? ஈமானுடைய அடையாளம். யாரை நேசிப்பது? அல்லாஹுவை. யாரை நேசிப்பது? அல்லாஹுடைய தூதரை. யாரை நேசிப்பது? அல்லாஹ் யாரையெல்லாம் நேசித்தானோ அவர்களை எல்லாம் நேசிக்க வேண்டும். அதில் முதல் தரமுடையவர்களாக நபியின் தோழர்கள் வருகிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹும். وَالسَّابِقُونَ الْأَوَّلُونَ مِنَ الْمُهَاجِرِينَ وَالْأَنصَارِ وَالَّذِينَ اتَّبَعُوهُم بِإِحْسَانٍ رَضِيَ اللَّهُ عَنْهُمْ وَرَضُوا عَنْهُ. முந்தியவர்கள் முந்திக் கொண்டார்கள், முதலாம் அவர்கள் அவர்களெல்லாம் யார் அவர்கள்? முஹாஜிர்கள், அன்சாரிகள். அவர்களை பின்பற்றி மன தூய்மையோடு நல்ல அமல்களை செய்து நீங்கள் வந்தால் அல்லாஹ் உங்களையும் பொருந்தி கொள்வான். சொல்கிறார்கள், ஈமானுடைய இறை நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது. ஆயத் என்று சொன்னால் பெரிய அத்தாட்சி, ஸ்ட்ராங்கான புரூஃப். எந்த ஒரு புரூஃப் அசைக்க முடியாதோ, எந்த ஒரு புரூஃபில கேள்வி கேட்க முடியாதோ, அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்திற்கு தான் ஆயத்துன் என்று சொல்லப்படும். குர்ஆனுடைய வசனங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆயத்துன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் ஈமான், ஈமானின் அத்தாட்சி. அடையாளம் என்ற வார்த்தை கூட இங்க சொல்ற, என்ன வார்த்தை? ஆயத்துல் ஈமான், ஈமானின் அத்தாட்சி. ஹுப்புல் அன்சார், அன்சாரிகள் யார்? மதீனாவிலே யார் ஈமானை இஸ்லாமை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களுக்காக தங்களது உயிரை, தங்களது துன்யாவின் செல்வங்களை எல்லாம் செலவு செய்தார்களோ, அர்ப்பணித்தார்களோ, அவர்களை அன்சாரிகள் என்று சொல்லப்படும். அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள், இத்தோடு விடவில்லை, அதனுடைய எதிர்மறையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிவிட்டு செல்கிறார்கள். வஆயத்துன் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் அத்தாட்சி, அன்சாரிகளை வெறுப்பது, அன்சாரிகளின் மீது கோபப்படுவது, அவர்களின் மீது அருவறுப்பு படுவது, அவர்களின் மீது மனக்கசப்பு கொள்வது. எதனுடைய அடையாளம்? எதனுடைய அடையாளம்? நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம். பிறகு உங்களது தொழுகையை வைத்து, உங்களது தௌஹீதை வைத்து, உங்களது இபாதத்தை வைத்து, உங்களது தாவாவை வைத்து நீங்கள் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் என்ன நன்மை எதிர்பார்க்க முடியும்? நயவஞ்சகம் என்ற அசுத்தத்தை கொண்டு அந்த நன்மைகளை எல்லாம் அசுத்தமாக்கியதற்கு பிறகு அதற்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு குணத்தை இங்கே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள். இவையெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டிய குணங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இடையிடையே தவிர்க்க வேண்டிய குணங்களும் செயல்களும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தவிர்க்க வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் மொத்தமா பார்ப்போம். அதுல பாருங்க, பாப் அல் ஹயா மினல் ஈமான், அல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் உள்ள ஒரு குணம். இன்றைக்கு பெண்களே வெட்கம் கிலோ எவ்வளவுன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எப்படி பெண்களே வெட்கம் என்றால் கிலோ எவ்வளவுன்னு கேட்கிற அளவுக்கு சமுதாயம் அவர்களை மாற்றி வைத்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக சகோதரர்களே. வெட்கம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, வெட்கம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. இதை பற்றி நிறைய ஹதீஸ் இருக்குது. இங்கே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் இருக்கின்றது. அப்துல்லாஹி இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஒரு அன்சாரிக்கு அருகிலே சென்றபோது அவர் தனது சகோதரரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார். அந்த சகோதரருக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தார், நீ இந்த மாதிரி ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தினா வாழ்க்கையில முன்னேற முடியாது, இப்படி வெட்கப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னு சொன்னா இதெல்லாம் சரி வராது. வஹுவ யஇது அகாஹு ஃபில் ஹயா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், என்ன இது, ராங்கான அறிவுரையாக இருக்கிறது, தவறான அறிவுரையாக இருக்கிறது. எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமோ அதை விட வேண்டும் என்று இவர் சொல்லுகிறாரே. தாஹு ஃபைனல் ஹயா மினல் ஈமான், விடு. அவர் எந்த குணத்தில் இருக்கிறாரோ அந்த குணத்தில் அவரை விடு. ஃபைனல் ஹயா மினல் ஈமான், ஹயா வெட்கம் ஈமானை சேர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முந்திய சமுதாயத்தின் ஞானத்திலிருந்து கிடைத்த ஒரு ஞானம் தான் இதா ஃபாதகல் ஹயா ஃபஸ்னா மா ஷிஅத. உனக்கு வெட்கம் இல்லை என்றால், வெட்கம் உன்னிடத்தில் இல்லை என்றால், வெட்கம் நீ தவறிவிட்டால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள். இன்று பார்க்கிறோம் பெண்களின் ஆடையிலே எவ்வளவு மோசமான கலாச்சாரம். என்ன காரணம்? வெட்கமின்மை. இன்று சில முஸ்லிம் பெண்கள் புர்கா போடுகிறார்கள், ஹிஜாப் பருதா என்று ஒரு புர்கா போடுகிறார்கள். சில உலமாக்கள் சொல்லும் பொழுது இந்த புர்காவுக்கு ஒரு புர்கா வாங்க வேண்டிய காலமாய் போச்சு, இந்த ஹிஜாபுக்கு ஒரு ஹிஜாப் போட வேண்டிய காலமாக ஆகிவிட்டது. என்ன பிரச்சனை? இங்க இன்னொரு விஷயத்தை அடுத்து சேர்த்து சொல்லுவோம், அதுக்கு ரெடியா இருந்து கேட்கறதுக்கு. ஹிஜாப் என்பது அது விசாலமான ஆடையாக இருக்க வேண்டும், உடலை நெருக்கக்கூடாது. ஹிஜாப் அது மினுமினுக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய கவர்ச்சியான ஆடையாக இருக்கக்கூடாது, சாதாரணமான ஒரு துணியிலிருந்து செய்யப்படக்கூடிய ஒரு ஆடையாக இருக்க வேண்டும். அதிலே கணவனுக்கு அணிகின்ற ஆடையில் இருக்கின்ற அலங்காரங்கள் இருக்கக்கூடாது, உறுப்புகளை தனித்தனியாக காட்டக்கூடிய அளவுக்கு இறுக்கமாக இருக்கக்கூடாது, அந்நிய மதத்தவரின் ஆண்களின் ஆடைகளுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால்தான் அது ஷரியாவுடைய ஹிஜாப், அது ஹிஜாப் ஷரீ. ஆனால் இன்று பார்த்தால் ஹிஜாப் வாங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் மாறி இருக்கிறது. ஏன், அந்த அளவு கல் வச்ச புர்கா வேணுமா, எம்ப்ராய்டரி போட்ட புர்கா வேணுமா, டிசைன் போட்ட புர்கா வேணுமா, இந்த அளவு சமுதாயம் சீர்கட்டு இருக்கிறது. இதுல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு கணவன், நல்ல கவனமா கேட்டுக்கு, கோச்சுக்காதீங்க மேல, ஒரு கணவன் தனது மனைவி இப்படி அலங்காரமான ஹிஜாபிலே, இறுக்கமான ஹிஜாபிலே, உடல் உறுப்புகள் தெரியும்படியான ஹிஜாபிலே, ஹிஜாப் அணிந்தும் தலையை திறந்தவளாக, ஹிஜாப் அணிந்தும் நெஞ்சை திறந்தவளாக ஒருவனுடைய மனைவி செல்கிறாள் என்றால், அந்த ஆணுக்கு ஆண்மை இல்லை என்று பொருள், அந்த ஆணுக்கு அவளை கண்டிக்கக்கூடிய திராணி இல்லை என்று பொருள், அவனிடத்தில் ஈமான் இல்லை என்று பொருள், அவன் ஒரு வெட்கக்கட்டவனாக இருப்பான். தனது மனைவி இப்படி அலங்காரத்தை வெளிப்படுத்திக் கொண்டு செல்லும் பொழுது அதை தடுக்கக்கூடிய திறமை இவனிடத்தில் இல்லை என்றால், இவனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தய்யூஸ் பொன்னையன் என்று சொன்னார்கள், அல் முகிர்ரு ஃபி அஹ்லிஹில் குபுஸ், தனது குடும்பத்தில் அசுத்தத்தை அங்கீகரிப்பவன், தனது குடும்பத்தாரின் ஒழுங்கீனத்தை அங்கீகரிப்பவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்று வகையான ஆண்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். யார், பொய் சொல்லக்கூடிய அரசன், வயோதிகமாகியும் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், வயோதிகத்தில் விபச்சாரம் செய்யக்கூடியவன், இன்னொருவன் அல் முகிர்ரு ஃபி அஹ்லிஹில் குபுஸ், தனது குடும்பத்தில் உள்ள பெண்கள், மனைவியோ சகோதரியோ மகளோ, அவள் ஆபாசமாக அசிங்கமாக செல்கிறாள், ஆனால் அதை கண்டிக்காமல் இருக்கிறாள். இன்று பாருங்கள், வீட்டிலே உள்ள ஆண்கள் தனது வயது வந்த பிள்ளைகளுக்கு ஆடை வாங்கி தருகிறார்கள். எப்படி, இறுக்கமான ஆடைகளை, நெஞ்சு தெரியும்படியா, நெஞ்சிலே பாதி தெரியும்படியான ஆடையை இந்த தகப்பன் வாங்கி தருகிறான் என்றால், இவனை விட ஒரு கேடு கட்டவன் எவனும் இருக்க மாட்டான். அந்த ஆடையை விடுத்திக் கொண்டு அந்த தனது வயது வந்து அந்த பெண் வீட்டிலே இருப்பதை பார்க்கிறான் என்றால், அதை கண்டிக்க முடியவில்லை என்றால், திருத்த முடியவில்லை என்றால், இவனுடைய ஆண்மையிலே கோளாறு இருக்கிறது, இவனுடைய ஈமானிலே கோளாறு இருக்கிறது. அடுத்த சகோதரர்களை இன்னொரு விஷயத்தையும் சொல்லி செல்கிறேன், ஏன்னா தலைப்பு நமக்கு வேற தலைப்பா இருக்கிறதுனால வேகமாக போய் ஆகும். சிலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஷரியத்து சட்டம் என்பது ஆடையில எல்லாமே ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு தான் நினைக்கிறார்கள். ஆண்களுக்கு எதுவுமே ஆடையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லையா என்றால், ஆண்களுக்கு அதே சட்டம் தானே. இந்த சட்டம் தனது உடல் உறுப்புகளை பிரித்து காட்டும்படியான டைட்டான ஆடைகளை ஆண்களும் போடக்கூடாது. எப்படி, இன்றைக்கு பாருங்க, ஜீன்ஸ் போட்டு டைட் சட்டை உள்ள சுஜூதுக்கு போனாருன்னு சொன்னா, பின்னாடி உள்ளவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி அவங்க பின்னாடி உள்ளவங்க சுஜூது போயிடணும், அப்பதான் அவரு அவருடைய தொழுகை பாதுகாக்கப்படும், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. இன்றைக்கு சிலர் எப்படி செய்யறாங்க, எல்லாம் மாடு காஃபிர்களை பார்த்து, அந்த குடிகாரங்களோட பார்த்து, அந்த நாசக்காரங்களை பார்த்து, அவன் எப்படி ட்ரெஸ் போடுறான், அவன் எப்படி ஹேர் ஸ்டைலு, அவன் எப்படி என்னென்னமோ அதை பார்த்து அதை பார்த்து, கடைசியில் என்னாச்சு, முன்னாடி எல்லாம் நம்ம காலத்தில் பேண்ட் போட்டாங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள், அதாவது தொப்புள் வரைக்கும் இருக்கும் அந்த இருப்பு, அப்புறம் கால் வந்து நல்ல தொடையெல்லாம் நல்ல விசாலமா பெருசா கீழே உட்காந்து சாதாரணமா வந்து இஸ்திஞ்சா செய்யக்கூடிய அளவுக்கு விசாலமா இருக்கும், ருக்கு சுஜூது தாராளமா விசாலமா போகக்கூடிய அளவுக்கு இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, கரண்டை காலுக்கு மேலையும் இருக்கும். ஆனா இன்னைக்கு போடுறாங்க, தொப்புளுகிட்ட இருக்க வேண்டிய இடுப்பு எங்க இருக்குது, அதுக்கு கீழே இருக்குது. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி, கேட்டா அது ஒரு டிசைன், அதுக்கு ஒரு பேர் இங்கிலீஷ்ல, கேவலமா இல்ல, தொழுகும் பொழுது அவன் உள்ளே அணிந்திருக்கக்கூடிய ஆடையின் பாதி தெரிகிறது, மோசமாக இருக்கு. அவங்க பக்கத்தில் தொழுதாலும் சரி, பின்னாடி மாட்டிக்கிட்டாலும் சரி, தொழுகையே பாத்திரப்படும் நமக்கு, கேவலமா இல்ல சகோதரர்களே. அப்ப ஆண்களுக்கும் அந்த சட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நம்மளும் வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னு சொன்னா, நம்முடைய ஆடையும் பெண்களை கவரும்படியா இறுக்கமா இருக்க கூட. சில பேர் வருவாங்க, புதிய பாடி பில்டர்னு காட்டிக்கிட்டு, மசல்ஸ் எல்லாம் காட்டிட்டு, டைட்டா டி ஷர்ட் போட்டுக்கிட்டு அசிங்கமா வருவாங்க. இதெல்லாம் என்ன, காஃபிர்களின் கலாச்சாரம், எங்க பார்த்து பழகினாங்க, யாருடைய கலாச்சாரம் இது, காஃபிர்களை பார்த்து, அவர்களுடைய டிசைனை பார்த்து, அதை பார்த்து பழகினார்கள். இது முஸ்லிம்களுடைய டிசைன்ஸ் கிடையாது. அப்ப இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். வெட்கம் என்பது அவ்வளவு பெரிய ஒன்று. வெட்கம் ஒருவனிடத்தில் இருக்குமேனால் அவன் ஈமானில் உயர்ந்து கொண்டே போவான். அப்ப வெட்கத்தில் முதல் தரம் வெட்கம் என்னவென்று சொன்னா அல்லாவிடத்திலே வெட்கப்படுவது. யாரிடத்திலே வெட்கப்படுவது? அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மக்களிடத்திலே வெட்கப்படுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே வெட்கப்படுவது இல்லை என்று. அப்ப அல்லாஹ்விடத்திலே வெட்கப்படுவது என்றால் என்ன? அல்லாஹ் தடுத்த காரியத்தில் அவன் என்னை பார்க்க கூடாது, அல்லாஹ் கட்டளையிட்ட காரியங்களை பாழாக்கக்கூடியவனாக அல்லாஹ் என்னை பார்க்க கூடாது. இது அல்லாஹ்விடத்திலே நாம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வெட்கப்படுவது அவர்களுடைய சுன்னத்தை பாழாக்காமல் இருப்பது. அடுத்து மார்க்கத்திலே ஹலால் ஹராமிலே வெட்கப்படுவது, நமது ஒழுக்க விஷயத்திலே வெட்கப்படுவது. இந்த ஹயா என்பது அவ்வளவு அருமையான ஒன்று சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தோழர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு கன்னிப்பெண் திரைக்குள் அவள் வெட்கப்படுகிறாள் அல்லவா, அதை விட அதிகம் வெட்கமுடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். அப்ப இன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கோ எஜுகேஷன்ல படிக்கும் பொழுது எந்த அளவு மோசமாக படிக்க வைக்கிறார்கள் என்றால், ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள, ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள. கடைசி ஸ்கூல்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை ஒன்னா சேர்த்து இன்னும் பல நாடுகள்ல 6 வயசு 7 வயசுலிருந்தே அவர்களை பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கள ஒரே இடத்துல ஸ்விம்மிங் பூல்ல கூட்டிட்டு போய் அவர்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு குளிக்க வச்சு கேட்டாங்கன்னா என்ன சொல்றாங்க, இந்த வெக்கம் தான் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு. இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கிறது, அதை முஸ்லீம்கள் கூட அப்ளை பண்றாங்க. இந்த கூச்ச சுபாவத்தினாலதான் அவன் முன்னேற மாட்டேங்கிறான். காலேஜுகள் பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்களை சேர்த்து விடுறாங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு. என்னத்தை பண்ண போற ப்ரொஜெக்ட பண்ணுவான்? கேவலமா இல்ல சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஈமானை நாம் இறந்து கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் வெட்கத்தை சொல்கிறார்கள். காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெட்கம் ஈமானிலே உள்ள ஒரு குணம். ஒரு கிறிஸ்தவர்கள் அவங்க சர்ச்சுக்கு போகும்போது கூட அவன் ஒரு டிரெஸ் கோடோட டிரெஸ் கலாச்சாரத்தோட போறாங்க. இன்றைக்கு முஸ்லீம்கள் மஸ்ஜிதுல வந்து தொழுகிறாங்க, அவங்களுடைய அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்டின் மாதிரியே இருக்கிறாங்க. நமக்கென்று அல்லாஹுத்தல ஒரு அடையாளத்தை கொடுக்கவில்லை, ஒரு அலங்காரத்தை கொடுக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, மஸ்ஜிதுல தொழும் பொழுது தொழுதுட்டு வெளியே போகும்பொழுது முஸ்லீம்கள் வெளியே போற மாதிரியே தெரியுது. நல்லா பாதுகாக்கணும். நான் யாரையும் குத்தி சொல்லல, குறையா சொல்லல, சமுதாயமே அப்படி மாறி இருக்கிறதா சொல்கிறேன். ஒரு மஸ்ஜிதிலிருந்து வெளியே போகும் பொழுது முஸ்லீம்களுக்கு என்ற அந்த ஆடையை உடுத்திட்டு போனா வா எவ்வளவு பெரிய கூட்டம், மறக்க 1000 பேரா 10000 பேரா காட்டுவான், 100 பேரை அல்லாஹத்துல 1000 பேரா காட்டுவான், 1000 பேரை 10000 பேரா 10000 1 லட்சமா அல்லாஹ் காட்டுவான். அந்த அந்த டிரெஸ்ல அந்த டிரெஸ் கோடுல அவ்வளவு பெரிய பறக்கத்து இருக்கு. இப்ப நம்ம இந்த மாதிரி போகும்பொழுது அப்படியே காஃபில காஃபிரா கலந்து போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு. புரியுதுங்களா இல்லையா? இப்ப உங்க ஊர்ல எல்லா ஆண்கள்லாம் நல்ல தாடி வச்சு அழகான தொப்பியை போட்டு கண்ணியமான ஒரு நீளமான டிரெஸ், அது ஜும்பா தான் போடுன்னு அவசியம் கிடையாது. முஸ்லிம்களுக்கு என்று ஒரு சட்டை, இப்படிங்க காஃபிருங்க போடுற மாதிரி சட்டையை போட மாட்டோம். அப்படித்தான் நம்ம வாப்பாக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. நீளமா இருக்கும் அந்த சட்டம் கைலி, அதை உடுத்திக்கிட்டு பள்ளியில வந்துட்டு அப்படியே வெளியே போய் பாருங்க. அப்படியே இந்த பெருநா தொழில பாத்தீங்கன்னா மொத்தமே 100 பேர் தான் தொழுதுருப்பாங்க, பாக்குறதுக்கு ஒரு 1000 பேர் போற மாதிரி இருக்கும். இன்றைக்கு 1000 பேர் தொழுதாலும் பள்ளிக்கு வெளியில வந்து பார்த்தா 10 பேர் தொழுத மாதிரி தெரியுது. ஏன்னா அப்படியே காஃபில காஃபில கலந்து போயிடறாங்க, அப்படி உள்ளார போயிடறாங்க. அங்கேயும் கிளீன் ஷேவு தாடி கிடையாது, மீசை கிடையாது, தொப்பி கிடையாது, இங்கேயும் டைட்டு பேண்ட், அங்கேயும் டைட்டு பேண்ட், அங்கேயும் டைட்டு செட், இங்கேயும் டைட்டு செட், அங்கேயும் மாடல் மாடல் ஜீன்ஸ் செட், அங்கேயும் இங்கேயும் மாடல், அப்படியே கலந்து கலந்து போயிடறாங்க. கடைசியில் அஜத்து மட்டும் தான் மிஞ்சுவார். நாளை நம்ம என்ன செய்யறது சொல்லுங்க? சமுதாயம் ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர வேண்டும்னா எங்கே நம் சமுதாயத்தை அடையாளம் காணுவது? அப்ப இந்த விஷயத்தை நீங்க கூடுதலாக கவனத்தில் வைத்துக் கொண்டு நமது சமுதாயத்தின் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே. இருந்த அடையாளத்தை தௌஹீதுங்கிற பேர்ல கொண்டுட்டானோ, இதுக்கு பேரா தௌஹீது? இருந்த முஸ்லிம்களின் பர்சனாலிட்டியை சாவடிக்கிறதுக்கு பேரா தௌஹீது? அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து நம்ம போவோம். இப்ப அடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களால் ஈமான் பறிபோகும், ஈமானை கெடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அடுத்து ரஹிமஹுல்லா அவர்கள் கொஞ்சம் பேசுகிறார்கள். அது கொஞ்சம் பார்ப்போம். பாப் குஃப்ரானில் அஷீர் வ குஃப்ரின் தூன குஃப்ரின். அப்ப இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பாட அமைக்கும் போது முதல்ல இறை நிராகரிப்பு என்று ஆரம்பிக்கிறார்கள். அப்ப இறை நிராகரிப்பு என்றால் அதிலே பல படித்தரங்கள் இருக்கின்றன. அல்லாஹுவை மறுப்பது, தூதரை மறுப்பது, விதியை மறுப்பது, மறுமையை மறுப்பது, வேதத்தை மறுப்பது, அல்லாஹ்வின் சட்டத்திலே அறியப்பட்ட அடிப்படை சட்டங்களை மறுப்பது, அது பெரிய குஃப்ர். அந்த குஃப்ரை ஒருவன் செய்து விட்டால் அவ்வளவுதான், தௌபா இல்லை என்றால் அவன் நரகத்திலே சென்று விடுவான். அடுத்து அதோடு குஃப்ரும் முடிவதில்லை. இதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா நமக்கு இப்போது அழுத்தமாக சொல்ல வருவது. எப்படி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாதான் குஃப்ரு, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாதான் ஷிர்க், தர்காக்கு போய் பூஜை போட்டாதான் ஷிர்க்கு குஃப்ரு நினைச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, அதோடு நிறுத்திடாதீங்க வாப்பா மார்களே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இஸ்லாத்துல குஃப்ர் என்பது, ஷிர்க் என்பது, இறை நிராகரிப்பு என்பது அல்லாஹ்வுடைய தீன்ல இன்னும் விசாலமானது. அதற்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அபூ சயீத் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். மன்னிக்கணும், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உரீ துன்னா, எனக்கு நரகம் காட்டப்பட்டது, ஃபைதா அக்ஸரு அஹ்லிஹன் நிஸா, அதில் அதிகமானவர்கள் பெண்கள் இருந்தார்கள், அவர்கள் குஃப்ரு செய்கிறார்கள், அவர்கள் குஃப்ர் செய்கிறார்கள். நபியிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வே அவர்கள் குஃப்ர் செய்கிறார்கள் நபியே, நபி அவர்கள் சொன்னார்கள், கால யக்ஃபுருனல் அஷீர், கணவனுக்கு குஃப்ர் செய்கிறார்கள், கணவனுக்கு நிராகரிப்பை காட்டுகிறார்கள், வயக்ஃபுருனல் இஹ்சான், கணவன் செய்த உபகாரத்திற்கு நன்மைக்கு குஃப்ர் செய்கிறார்கள். லவ் அஹ்ஸன்த இலா இஹ்தாஹுன்னத் காலமெல்லாம் நீ ஒருத்திக்கு நன்மை செய்ததற்கு பிறகு, சும்மரஅத் மின்க ஷைஅன், பிறகு உன்னிடத்திலே ஒரு அதிர்ச்சியை பார்த்தால் என்றால், காலத் மாரைத்து மின்க ஹைரன் தத்து, உன்னிடத்திலே நான் எந்த நன்மையும் பார்க்கவில்லை என்று சொல்லிவிடுவார். இதை ஒரு நிராகரிப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை ஒரு இறை நிராகரிப்பின் அம்சம் என்று சொன்னார்கள். இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்ன தெரியுமா, சமுதாயத்திலே ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால், பெண்களிடத்திலே ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால், அதற்கு நம்ம ஆண்களாகிய நம்ம எல்லாம் பொறுப்பாளி. இன்னைக்கு எப்படி தெரியுமா நம்முடைய நிலைப்பாடு, எனக்கு வர்ற மனைவி மட்டும் நல்ல மனைவியா வரணும், ஒழுக்கமானவளா வரணும், தஹஜ்ஜத்து தொழுறவளா வரணும், குர்ஆன் ஓதுறவளா வரணும், எதிர்த்து பேசாதவளா வரணும் அப்படின்னு இவர் நினைப்பாருங்க. நினைச்சாரா, சரி கல்யாணம் பண்ணாரா, புள்ள பெத்தாரா, இவருக்கு பொம்பளை புள்ள இருக்கும், இவர் எப்படி இந்த பொம்பளை பிள்ளைய வளர்க்கிறாரு, புரியல, இவரு தன் பெண் தனது மகள்களை அப்படி வளர்த்திருந்தாதானே இவருக்கு அந்த மாதிரி மனைவி கிடைக்கும். தனது பிள்ளைக்கு எப்படி பொம்பளை புள்ள வேணும்னு சொன்னா, வெளியவே போவாத ஒழுக்கமான பிள்ளையா வேணுமா, தொழுகிற பிள்ளையா வேணுமா, ஹிஜாபு ஒழுங்கா போட்டுக்கிற பிள்ளையா வேணுமா, இவருடைய பொம்பளை பிள்ளை எல்லா அநியாயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு வீட்டில் இருந்து. எப்படி புரியல உங்களுக்கு நான் சொல்றது, தனது சகோதரியை நாம் திருத்துவதில்லை, ஆனா தான் மனம் முடிக்கிற மனைவி மட்டும் ஒழுக்கத்தில் உச்சத்தில் இருக்க வேண்டுமா, தனக்கு தான் வீட்டுக்கு வர்ற மருமகம் மட்டும் ரொம்ப நல்லவளா இருக்கணுமா, தாமக இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக போறா அவன் ஒரு தரதரையா இருக்கிறா கேட்க மாட்டாங்க, அது செல்லும், அது புல்ல அப்படிதான் வளருமா. எப்படிப்பட்ட முரண்பட்ட நிலைப்பாடு பாருங்கள், புரியுதா இல்லையா நான் சொல்றது, கொஞ்சம் லேட்டா சில பேருக்கு புரியல. இப்ப எப்படி மனைவி எங்க இருந்து வருவா, வானத்திலிருந்து அல்லாஹ் ஊரை இறக்குமா நமக்கு, யாராவது ஒருத்தர் வீட்டில இருந்தானே வரணும், நம்ம வீட்டில இருந்து அங்க போவாங்க, அந்த வீட்டில இருந்து இங்க, அப்படித்தானே நாம் பெற்ற பிள்ளைகளை பிறருக்கு மனம் முடித்துக் கொடுப்போம், பிறர் பெற்ற பிள்ளைகளை நாம் மனம் முடிப்போம். அப்ப ஒவ்வொருத்தரும் பெண்கள் விஷயத்தில் கவனம் கொண்டு அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்தால், அப்ப எல்லாருக்கும் சாலிகான மனைவி கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா, எல்லா வீட்டினுடைய ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சாலிகான மனைவி கிடைப்பார்களா கிடைக்க மாட்டார்களா, கிடைப்பாங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளை எக்கேடு கேட்டு போனாலும் போகுது, நமக்கு வர்ற பிள்ளை மட்டும் ஒழுக்கமான பிள்ளையா இருக்கணும்னு சொன்னா அது ஏழு கடல் தாண்டிதான் கூட்டிட்டு வரும். இங்க வந்திருக்கிறவங்கல ஆம்பளைங்க இருக்கிறாங்க, அந்த பக்கம் பொம்பளைங்க இருக்கிறாங்க, உங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, வயசு வந்து பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, கல்யாணத்தினுடைய பருவத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைங்களும் இருப்பாங்க. நான் கேட்கறேன்னு கோச்சுக்காதீங்க, அத்தாமார்கள்ட்டையும் கேட்கறேன், அம்மாமார்கள்ட்டையும் கேட்கறேன், என்றைக்காவது நீங்க உங்க மகள்களோட உட்கார்ந்து, உங்களுடைய மகள்களோட உட்கார்ந்து, மகளே நீ கல்யாணம் பண்ணி போனா உன் கணவனிடத்தில் இப்படி நடந்துக்கணும், உன்னுடைய மாமனார் மாமியார்ட்டு இப்படி நடந்துக்கணும், நீ இந்த மாதிரி பணிவா இருக்கணும், இந்த மாதிரி தக்குவாவா இருக்கணும், உன்னுடைய கணவனுக்கு நீ இப்படி பணிவிட செய்யணும், உன்னுடைய மாமியார் மாமனாருக்கு இப்படி பணிவிட செய்யணும், அந்த வீட்டில் நீ இப்படி நடந்துக்கணும்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருந்தாங்கன்னா மனசுக்குள்ளார வச்சுக்கோங்க, சொல்லாதவங்களையும் சொல்ல சொல்லல, கேட்டு பாருங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகம் மட்டும் அப்படி வரணுமா? சொல்லி யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லி தருமா அனுப்புறாங்க, இப்பெல்லாம் செல்போனை கையில் கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே போன் பண்ணு. என்ன ரொம்ப வேலை வாங்குறீங்களா மகள? என்ன உங்க வீட்டில் வேலைக்காரெல்லாம் வைக்கிறது இல்லையா? அம்மாக்காரங்க கேட்கறது உருப்படுமா? அந்த புள்ள உருப்படுமா? அந்த புள்ள உருப்படுமா? வீட்டில் போய் வேலை செய்யுமான்னு சொல்லி எத்தனை அம்மாக்காரங்க அனுப்புறாங்க. இப்ப அம்மாக்காரங்க எப்படி திரும்ப அனுப்புறாங்க? புதிய டெண்டு ஆரம்பத்தில் போய் நிறைய வேலை செஞ்சிடாத, எல்லா வேலையும் உன் மேல கவுத்துவாங்க. எப்படி நீ அப்படியே காட்டிக்க, கொஞ்சம் கொஞ்சமா கண்ணில் போடாத மாதிரி பிரிந்து கட்டினே. நீ வழியக்கு வழியக்கு போய் வேலை செஞ்சா எல்லா வேலையும் உன் தலைமையில கவுத்துருவாங்க. இது ஒரு முஸ்லீம் சமுதாயமா? இது ஒரு ஒழுக்கம் நிறைந்த சமுதாயமா? சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய சமுதாயமா இது? அப்ப நம்ம நம்முடைய மகள்களுக்கு, ஏன் நம்முடைய சகோதரிக்கு சொல்லக்கூடாத? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சகோதரிய உட்கார வச்சு, ஓ மேல அல்லாஹ் ரசூல் இந்த கடமைகளை வச்சிருக்கிறாங்க, உனது கணவனோடு இப்படி நடக்கணும், நீ இந்த அளவு ஒழுக்கமா இருக்கணும், இந்த அளவு பணிவா இருக்கணும், இதெல்லாம் ஒரு சகோதரன் தனது சகோதரிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதுல? இங்க இருந்து போன் போட்டு கேட்கறீங்க என்ன வேணும்னு சொல்லி அதை மட்டும் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறீங்க? அல்லாஹ்வுடைய தீனை கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள்? அப்ப தாயும் ஒரு பக்கம், தந்தையும் ஒரு பக்கம், ஒழுக்க விஷயத்துல மட்டும் தனது பிள்ளைகளை தருதலையாக விட்டு விடுகிறார்கள். எதுவுமே கொடுக்கறது கிடையாதுங்க. உடலுக்கு தேவையான, மற்ற துன்யாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறாங்க, ஆனால் ஈமானை, அஹ்லாக்கை, உள்ளத்துக்கு தேவையானதை சொல்லித் தருவதில் அவன் எங்க போய் படிப்பான்? ஸ்கூல்ல சொல்லித்தராங்களா? கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லித்தரும் பொழுது நல்லா படிங்க, அப்பதான் புருஷன் கைவிட்டாலும் உங்க படிப்பு கைவிடாதுன்னு சொல்லித்தரானுவன். எப்படி ஏதாவது ஒண்ணுனா புருஷனை நீங்க உதவி தள்ளிட்டு நீங்க வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லித்தர்றாங்க உங்க படிப்புகள்ல. அப்ப உருப்படுமா சமுதாயம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ஹைர் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப நம்ம இந்த விஷயத்தை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு பெண்ணு தனது கணவனிடத்தில் சண்டை செய்வதை, கணவனுக்கு மனம் வருத்தம் தருவதை, கணவனுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவதை, கணவனை கோபிப்பதை, கணவனுக்கு முரண்படுவதை, கணவனின் விருப்பத்திற்கு மாற்றமாக நடப்பதை குஃபுர் என்று சொன்னார்கள். இறை நிராகரிப்பின் ஒரு அம்சம் என்று சொன்னார்கள், அதன் ஒரு வகை என்று சொன்னார்கள். அது நம்ம மனைவிட்ட இருந்தா மட்டும் நம்ம கண்டிக்கிறோம், ஆனா நம்ம பிள்ளைகள்ட்ட இருந்தா கண்டிக்கிறது கிடையாது, நம்ம சகோதரிட்ட இருந்தா கண்டிக்கிறது கிடையாது. ஏன்? இன்னும் கொஞ்சம் மூட மேல போய் பாருங்க, நம்ம அம்மாவே நம்ம அத்தா கிட்ட செய்வாங்க, கண்டிக்கிறது கிடையாது. இவர் சப்போர்ட்டுக்கு போவார். அந்த நேரத்தில் தன் தாயை, தாயே நீ இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அத்தாட நீ இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இது பெரும் பாவம் என்று எச்சரித்த பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப எதையுமே சகோதரர்களே ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளார எடுத்துக்கொள்ளாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ விசாலமாக பாருங்கள், அது ஈமானோடு சம்பந்தப்படக்கூடியது. அதே போல பெரும் பாவங்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எச்சரிக்கை செய்த தண்டனை உண்டு என்று பயமுறுத்திய பெரும் பாவங்கள் இவையெல்லாம் அல் மஆசி மின் அம்ரில் ஜாஹிலியா, இதெல்லாம் ஜாஹிலியத்தினுடைய காலத்தில் உள்ள செயல்கள். இது அதை செய்கிறதுனால ஒரு மனுஷன் காஃபிராயிட மாட்டான், ஆனா அது குஃபருடைய ஒரு வகை. குஃபுருன் தூன குஃபரின் வலா யுகஃபரு ஸாஹிபுஹா பிர்திகாபிஹா. ஏங்க பின்னாடி காலத்துல ஒரு கூட்டம் உருவானுச்சு, ஒருத்தன் ஜினா செஞ்சா அவன் காஃபிரா போயிட்டான், ஒருத்தர் தெரியாம திருடிட்டானா அவன் காஃபிரா, பெரும்பாவன் செஞ்சாலே ஒரு தடவை செஞ்சாலே போதும் அவன் காஃபிரா போயிட்டான், அவன் நிரந்தர நரகத்துக்கு போயிடுவான் என்று ஒரு கூட்டம் சொன்னார்கள். அதற்கு இங்கே மறுப்பு தருகிறார்கள். அது நாங்க ஏற்றுக்கொள்றோம், பாவம் என்பது அது ஜாஹிலியத்தினுடைய ஒரு செயல், குஃபுருண்டூன குஃபுரின் குஃபுருடைய வகைகள்ல ஒரு வகை என்று. ஆனா அதை செஞ்சிருந்ததுனால ஒருத்த காஃபிராக ஆயிடமாட்டான், ஆனா இல்லா பிஷ்ருக்கி, வெளிப்படையான இறை நிராகரிப்பை, வெளிப்படையான குஃப்ரை செய்தாலே தவிர. புரியுதுங்களா புரியலையா? புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை பார்த்து? அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து. சம்பவத்தை பாருங்க, அதுக்கு முன்னாடி 4வது அத்தியாயத்தின் 48வது வசனத்தை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்ஷ்ரக பிஹி, அல்லாஹ்விற்கு இணை வைக்கப்படுவதை அவன் மன்னிக்க மாட்டான், வயன்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா, அதை தவிர மற்ற பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு தடவை அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அவங்களுடைய அடிமைக்கு இடையில, அல்லது இன்னொருத்தருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. அப்ப அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கோபம் அதிகமாகி அவரை பிடிச்சு திட்டிவிட்டாங்க. திட்டுனதுல அம்மாவை சேர்த்து திட்டிவிட்டாங்க. திட்டுனதுல அம்மாவை சேர்த்து திட்டாங்க. இந்த செய்தி வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அபூதரை பார்த்து சொன்னார்கள், இன்னக்கம் ரவுன் ஃபீக ஜாஹிலியதுன், அபூதர் உன்னிலே இன்னும் ஜாஹிலியத்துடைய குணம் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண ஏசுறதுக்கு என்ன சொன்னாங்க, ஜாஹிலியத்தின் குணம், இது ஷிர்க்குடைய குணமாயிற்று, இது குஃப்ருடைய குணமாயிற்று என்று சொன்னார்கள். இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் சொன்னார்கள், உங்களிடத்திலே வேலை பார்க்கிறவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு உதவியாளர்களாக கொடுத்திருக்கிறான். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீகும், உங்களுடைய கட்டுப்பாட்டிலே அவர்களை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்றால், ஃபமன் கான அஹூஹு தஹ்த யதீஹி, வேலைக்காரர்களை அடிமைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சகோதரர் என்று சொன்னார்கள். உங்களிலே ஒருவருடைய சகோதரர் தனது கட்டுப்பாட்டிலே இருந்தால், ஃபல்யுத்இம்ஹு மிம்மா யாக்குல், தான் சாப்பிடுவதை அவருக்கும் சாப்பிட கொடுக்கட்டும். வல் யுல்பிஸுஹு மிம்மா யல்பஸ், தான் அணிவதை அவருக்கு அணிய கொடுக்கட்டும். வலா துக்கல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும், அவர்களால் முடியாத வேலையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஃபஇன் கல்லஃப்துமுஹும், அவர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தால், ஃபஅஈனூஹும், அவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்யுங்கள். எல்லாத்தையும் அவன் தலைமையில தூக்கி வச்சுட்டு அவன் தூக்கிட்டு வருவான், நீங்க இருந்தாதீங்க, உங்களால முடிஞ்சா நீங்களும் ஒரு பையன் தூக்கிட்டு போங்க. இந்த ஹதீஸ கேட்டுட்டு சஹாபி அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்ச அமலை பாருங்க. ரபுதாங்கிற இடத்துல அவங்க இருக்கும் பொழுது மஅரூர் இப்னு ஸுவைத் என்பவர் பார்க்கிறாரு, அபூதர் மேல என்ன டிரெஸ் இருந்துச்சோ அதே டிரெஸ் அடிமை மேலையும் இருக்குது. எப்படி அதே டிரெஸ் அப்படியே சேம் இருக்குது? அப்ப கேக்குறாங்க அந்த மஅரூர், என்னங்க இது, நீங்க போடுற டிரெஸ் உங்க அடிமைக்கும் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா, தெரியாத பிரச்சனை, இப்படி பிரச்சனை நடந்திருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எனக்கும் ஒருத்தருக்கும் அதான் என்று அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் தருகிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ்ல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா நமக்கு என்ன பதிவு செய்ய விரும்புகிறார்கள், ஒருத்தரை ஏசுறதையே பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியத்துடைய குணம் என்று சொன்னார்கள் என்றால், எதை மக்கள் இன்று சர்வசாதாரணமாக நினைக்கிறார்களோ, அப்ப அதுக்கு மேல உள்ள எத்தனை பாவங்கள், அது கண்டிப்பாக ஜாஹிலியத்தினுடைய பெரும் பாவங்கள். அதே போல சண்டை செய்யறதுங்க, ஒருத்தர்கிட்ட போய் சண்டை செய்யறது, வால் எடுத்து சண்டை செஞ்சாலும் சரி, கையால சண்டை செஞ்சாலும் சரி, அதை பற்றி இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். அப்படி சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, அவங்களை நம்ம மூமின் இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் அது ஈமானிலே பலவீனத்தை ஏற்படுத்தும், ஈமானில் பலவீனத்தை ஏற்படுத்தும். 49வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், மூமின்களிலே ரெண்டு கூட்டம் சண்டை போட்டுக் கொண்டால், அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தம் சமாதானம் செய்யுங்கள். அப்ப சண்டை போட்டுக்கிட்டாலும் கூட அல்லாஹ் அவங்க ரெண்டு பேரும் எப்படித்தான் சொல்கிறான், மூமின்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால சண்டை போட்டதுனால அவங்களை காஃபிர் என்று நாம் சொல்ல முடியாது. அபு பக்ரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தடவை அஹ்னஃப் இப்னு கைஸ் என்ற ஒரு சஹாபியை பார்க்கறாங்க. அவரு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மாவியா ரழியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு இடையில நடந்த சண்டையில அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேகமா வால் எடுத்து போயிட்டே இருக்கிறாரு. அபு பக்ரா கேட்டாங்க, என்ன வாப்பா எங்க போறிய வேகமா வால் எடுத்துக்கிட்டு, மாதிரி அலிக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி போறான் நில்லு. நாளுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டேன், இதல் தகல் முஸ்லிமான் பி ஸைஃபைஹிமா, இரண்டு முஸ்லிம்கள் தங்களின் வாளை கொண்டு சண்டையிட்டுக் கொண்டால், ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொல்பவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்திலே. அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கொன்றவன் நரகத்திலே, கொல்லப்பட்டவனுடைய நிலைமை என்ன? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அவனும் தனது சகோதரனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே இருந்தான், இவனது வால் கீழே வந்து விட்டது, அவனது வால் மேலே வந்து விட்டது, அதனால இவன் கொல்லப்பட்டுட்டான். இல்லாட்டி அவனுடைய நீயத்து என்னவா இருந்துச்சு, இவனை கொல்ல வேண்டும் என்று தானே இருந்தது. அப்ப நீயத்து உறுதியான எண்ணம், பாவம் செய்ய வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணத்திற்கும் விசாரணை உண்டு, தண்டனை உண்டு. சும்மா ஒரு எண்ணம் வந்துட்டு போதுன்னு அதுக்கு கிடையாது, புரியுதா? கண்டிப்பா இதை செஞ்சே ஆவ அப்படின்னு ஒரு பாவத்தை குறித்து நினைத்தால் அதற்கு கண்டிப்பாக பாவம் உண்டு. அதையும் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹி பதிவு செய்கிறார்கள். செஞ்சிட்டு பாபு துலும் தூண துல்மின். அப்ப ஷிர்க்ல, குஃபுர்ல, அநியாயத்துல, அக்கிரமத்துல வகைகள் இருக்கின்றன. எல்லாமே ஒரே வகை கிடையாது. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், ஆறாவது அத்தியாயத்தின் 82வது வசனத்திலே, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானிலே உலுமை கலக்கவில்லையோ அவர்களுக்கு பாதுகாப்பு நேர்வழி. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழல்லோ ஐயுனாலும் யுதுலிம், நம்மிலே யார் அநியாயம் செய்யாதவர்கள்? பொதுவா பாவத்துக்கு அநியாயம் சொல்லப்படும். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் பூமிக்கு வந்த உடனே கேட்ட துவா என்ன? ரப்பனா ஸலம்னா அன்புசனா, யா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். எதை குறித்து சொன்னார்கள்? எதை குறித்து சொன்னார்கள்? சொர்க்கத்திலே அல்லாஹ் தடுத்த மரத்திலிருந்து கனியை சாப்பிட்டார்கள், அந்த பாவத்தை குறித்து சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய அனுமதி வர்றதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மின வாலிமீன், யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு துஆ சொல்லிக் கொடுத்தார்கள், ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக்க, உன் புறத்திலிருந்து விசேஷமான மன்னிப்பை எனக்கு கொடு அல்லாஹ். அப்ப பாவம் என்ன? பாவம் என்னங்க? என்ன பாவம்? அநியாயம். பாவம் என்பது என்ன? அநியாயம். யாருக்கு செய்யற அநியாயம்? யாருக்கு செய்யற அநியாயம்? பாவம் செய் தனக்கு அநியாயம் செய்து கொள்கிறான், அல்லாஹ்விற்கு அல்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சஹாபாக்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் இங்க துலும்னு சொல்லிருக்கான்ல 6:82, அது என்ன அநியாயம் தெரியுமா? இன்ன ஷிர்கல துல்முன் அதீம், இணை வைத்து அது மகத்தான அநியாயம். அந்த அநியாயம் கலந்துட்டா அப்ப உங்களுக்கு வெற்றி கிடையாது. அதுக்கு கீழே ஏதாவது முன்ன பின்ன பாவங்கள் ஏதாவது இருந்தா அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். இப்ப இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா நமக்கு 2 ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. அதை கொஞ்சம் கடைசியா கவனமா பார்ப்போம் பாருங்க. அந்த 2 ஹதீஸ்ல முதல் ஹதீஸ் என்ன சொன்னா, பேணுதலை குறித்து, சில நேரங்களிலே ஹலாலையும் விட வேண்டும் ஹராமிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக, சில நேரங்களிலே அனுமதிக்கப்பட்டதை நாம் தவிர்க்க வேண்டும், அனுமதிக்கப்படாததை செய்து விடுவோமோ என்ற பயத்தினால். ஹலால் ஹலால்னு போய்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா கடைசியில் ஹராம்ல போய் விழுந்துடலாம். எல்லை வரை சென்று விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுஅமான் இப்னு பஷீர் அறிவிக்கின்றார்கள், அல் ஹலால் பையினுன் வல் ஹராம் பையினுன், ஹலால் ரொம்ப தெளிவானது, ஹராமும் ரொம்ப தெளிவானது, வ பைனஹுமா முஷப்பஹாதுன், அந்த இரண்டுக்கும் இடையிலே சில குழப்பமான சந்தேகத்திற்குரிய காரியங்களும் இருக்கின்றன, லா யஅலமுஹா கதீரும் மினன்னாஸ், அதிகமான மக்களுக்கு அது குறித்த சட்டம் தெரியாது, அது ஹலாலா ஹராமா என்று. ஃபமனித்தகல் முஷப்பஹாத், யார் சந்தேகமான காரியங்களை விட்டு விலகிக் கொள்கிறார்களோ, இஸ்தப்ர அலி தீனிஹி, தனது தீனை பாதுகாத்துக் கொண்டான், தனது கண்ணியத்தையும் பாதுகாத்துக் கொண்டான், ஒமன் வகா பிஷுபுஹாத், இது ஹராம்னு ஒண்ணு தெளிவா இல்ல இல்லங்க, ஹராம்னு ஒண்ணும் வார்த்தை இல்ல இல்ல, செஞ்சா என்ன, இப்படி போய்கிட்டே இருந்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்கிறார்கள் பாருங்கள், கராஇ யர்ஆ ஹவுல் அல் ஹிமா, ஒருத்த ஆடு மேய்ச்சிக்கிட்டே போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பவுண்டரி இருக்கு, அங்க வரைக்கும் நமக்கு எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு போய் கடைசியில எல்லா வரைக்கும் போய் நின்று மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், எந்த நேரத்தில் இவன் ஆடு அடுத்தவங்க விட்டு பயிர மேயுதுன்னு சொல்ல முடியாது, அப்ப என்னமாகும்? அநியாயமாக பாவமாக ஆகிவிடும். அப்படித்தான் எல்லை வரை சென்று மேய்ப்பவன் அந்த எல்லையை தாண்டிவிட முடியும். ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை பவுண்டரி இருக்கிறது, அலா இன்னஹிமல்லாஹிஹாரிமுஹு, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் பூமியிலே அல்லாஹுடைய எல்லையாவது மஹாரிமுஹு, அவன் தடுத்த பாவங்களாகும். அது வரைக்கும் போயிடாதீங்க, அது வரைக்கும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அலா வைன்ன ஃபில் ஜஸதி முதுகதன், உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அது திருந்தி விட்டால், சீர்பெற்று விட்டால் உடலெல்லாம் சீர்பெற்று விடும், வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது கெட்டுவிட்டால் உடலெல்லாம் கெட்டுவிடும், அலா வஹியல் கல்ப், அதுதான் கல்பாகும். அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இங்கே நமக்கு உணர்த்த விரும்புகிறார்கள், எதை? உங்களது கல்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஈமான் அங்கே இருக்கிறது. அதிலே நீங்கள் அச்சத்தை கொண்டு வாருங்கள், அதிலே நீங்கள் பேணுதலை கொண்டு வாருங்கள், உங்களது உடல் உறுப்புகளிலே பேணுதல் வரும். அங்கே பயம் இருந்தால் உடல் உறுப்புகளிலே பயம் வரும். அப்ப கல்பை சீர்திருத்தம் செய்யுங்கள், சந்தேகமான விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், ஹலால் என்ற போர்வையிலே நீங்கள் அத்துமீறி சென்று விடாதீர்கள். அடுத்து ஒரு ஹதீஸ் பாருங்க, அல் பாப் மின தீனி அல் அல் ஃபிராரு மினல் ஃபிதன். சரி, எங்க உங்களுக்கு ஈமானுக்கு பாதிப்பு, அமலுக்கு பாதிப்பு, இபாதத்துக்கு பாதிப்பு, உங்களுடைய அஹ்லாக்குக்கு பாதிப்புன்னு இருக்குதோ அந்த இடத்தை விட்டு ஓடிடுங்க. உங்களுடைய ஈமானுக்கு, உங்களுடைய தொழுகை, இபாதத்து, ஹலால் ஹராமுக்கெல்லாம் பாதுகாப்பான ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்குது, ஆனா வேற ஒரு இடம் இருக்குது, அங்க போனா நிறைய காசு கிடைக்கும், சீக்கிரமா பங்களா கட்டிடலாம், சீக்கிரமா கார் வாங்கிடலாம், மனைவி மக்கள் எல்லாம் கொண்டு வந்துடலாம், பெரிய அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கலாம், ஆனா தொழுகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா அந்த கம்பெனில ரெண்டாம் நம்பர் பிசினஸ் எல்லாம் நடக்குது. இன்று என்ன செய்கிறார்கள்? எல்லாம் பாதுகாப்பானாக. இதைத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார்கள், நீங்கள் ஃபித்னாவிலிருந்து பயந்து ஓடுங்கள். எது ஃபித்னா? எது உங்களை மார்க்கத்திலிருந்து திருப்புமோ, ஈமானில் பலவீனத்தை ஏற்படுத்துமோ, உங்களது இபாதத்தை பாழாக்குமோ, அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை உங்களை மீற வைக்குமோ, அது ஃபித்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஸஈத் குத்ரி அறிவிக்கின்றார்கள், கடைசி காலத்தில் ஒரு முஸ்லீமுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும், யூஷிக்கு அன் யகூன கைரமானில் முஸ்லிம், ஒரு முஸ்லீமுடைய செல்வத்தில் சிறந்த செல்வம் கனமுன், ஒரு ஆட்டு மந்தையை வச்சிருப்பான், எங்கேயாவது மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருக்காதா, எங்கேயாவது மழை அடிவாரத்தில் ஒதுங்க இடம் கிடைக்காதான்னு சொல்லி அந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா மேய்ச்சிக்கிட்டு போவான். எதுனால? அவனுக்கு வாட தெரியாதனாலயா, அவனுக்கு வியாபாரம் செய்ய தெரியாது என்பதனாலயா, அவனுக்கு பொழைக்க தெரியாது என்பதனாலயா? இல்லை, தனது தீனை குழப்பத்திலிருந்து அவன் பாதுகாக்க வேண்டி விரண்டு ஓடுகிறான். தனது தீனை பாதுகாப்பதற்காக ஃபித்னாவிலிருந்து அவன் விரண்டு ஓடுகிறான். இதாங்க சட்டம். நீங்க இந்த நாட்டில் இருங்க, அந்த நாட்டில் இருங்க, அந்த நாட்டில் இருங்க, அல்லது இந்த நாட்டில் இருங்க, இந்த நாட்டிலேயாவது இருங்க, எங்கே உங்களுடைய தீனுக்கு பாதிப்போ, எந்த இடத்திலே பாதிப்போ, எந்த சூழ்நிலையில பாதிப்போ, அந்த சூழ்நிலையை விட்டு ஓடிவிடுங்கள். ஓமை எத்தில்லாஹ யஜல்லஹு மக்ரஜா, அல்லாஹுவை பயந்து கொண்டால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஹலாலான வழியை, ஒரு ஹலாலான தீர்வை, ஒரு ஹலாலான பாதுகாப்பான ஒரு ரிஸ்க்கின் வாசலை உங்களுக்கு திறந்துவிட காத்துக் கொண்டிருக்கிறான். அதனால நீங்க எனக்கு வேற வழி தெரியாது, எனக்கு என்ன நிர்பந்தம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு வேற பொழைக்க தெரியாது என்றெல்லாம் சொல்லி ஹராமிலே சென்று விடாதீர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவரை நடந்த வகுப்புகளிலே ஈமானை பற்றி ஓரளவு நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரக்கச் செய்வானாக. கடைசியாக கூறப்பட்ட இந்த விஷயம் இருக்கிறது, ஈமானை நம் விஷயத்திலே பாதுகாத்துக் கொண்டு மட்டும் இருந்தால் போதாது, நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலை ஈமானை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலை ஈமானுக்கு முரணாக, ஈமானுக்கு எதிராக இருக்குமே ஆனால் அப்ப நம்ம நீண்ட நேரம் அதை பாதுகாத்துக் கொண்டு தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே அந்த இடத்தை விட்டு எங்கே சென்றால் நம்முடைய தீனுக்கு ஈமானுக்கு பாதுகாப்போ அந்த மாதிரி இடத்திற்கு நாம் சென்று விட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே துஆ செய்கிறோம், அல்லாஹ் நமது ஈமானை பாதுகாத்து அருள்வானாக, ஈமானிலே முன்னேற்றத்தை, உயர்வை, அதிகரிப்பை தருவானாக, நயவஞ்சகத்தின் அனைத்து வகைகளிலிருந்தும், சந்தேகங்களிலிருந்தும், முரண்பாடுகளிலிருந்தும், குழப்பங்களிலிருந்தும், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிடிக்காத, அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும், காரியங்களிலிருந்தும், செயல்களிலிருந்தும், சொல்களிலிருந்தும், கொள்கைகளிலிருந்தும் பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.